பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாரம் தோறும் வியாழக்கிழமை வனமும் வாழ்வியலும் என்ற நிகழ்ச்சியை ராமநாதபுரம் தமிழ்நாடு வனம் வன உயிரின குற்ற கட்டுப்பாட்டு பிரிவு வனச்சரக அலுவலர் திரு ரா துரைபாபு அவர்கள் வழங்கி வருகிறார். அந்த வகையில் இந்த வாரம் பகுதி 16 வெள்ளோடு மற்றும் கரைக்கிளி பறவைகள் சரணாலயங்கள் குறித்து பல்வேறு வகையான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய அன்பின் வணக்கங்கள். நேயர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? போன வாரம் பகுதி 15 விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கழுவெளி மற்றும் உசுட்டேரி பறவைகள் சரணாலயங்கள் பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். நேயர்களே, அந்த வரிசையில் இன்னைக்கு நாம் பகுதி 16 ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வெள்ளோடு பறவைகள் சரணாலயம், அதுக்கப்புறமா செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கரிக்கிளி பறவைகள் சரணாலயம் போன்ற இரண்டு பறவைகள் சரணாலயங்கள் பற்றின தகவல்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். சரி, அதுக்கு முன்னாடி நேயர்களே, உங்களுக்கு நம் தமிழ்நாட்டோட மாநில விலங்கான நீலகிரி வரையாடுகள் பற்றின ஒரு குட்டி தகவலை இப்போ நான் சொல்ல போகிறேன். நேயர்களே, எனக்கு புரியுது, நாம் வெள்ளாடு செம்மறியாடு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் வரையாடுகள் அப்படின்னு ஒரு ஆடு பற்றி நாம் கேள்விப்பட்டதே இல்லையே. எப்படி இவங்களுக்கு வரையாடுகள் அப்படின்னு பேர் வந்துச்சு? அப்படி தானே நீங்கள் யோசிக்கிறீங்க நேயர்களே. ஒன்றும் இல்லை, வரை அப்படின்னா மலைப்பகுதிகள், சரிங்களா? அந்த மலைப்பகுதிகளில் காணப்படக்கூடிய, இப்போது அந்த வரைன்னு சொன்ன இல்லையா, இது வந்து எப்படி இருக்குன்னா அந்த பாறை நிறைந்த சரிவான பகுதிகள், பாறை இருக்கும், அந்த பாறை வந்து சரிவலாக இருக்கும், இந்த பகுதிகளில் வாழக்கூடிய ஆடுகள். அதனால தான் இவங்களுக்கு வரையாடுகள் அப்படின்ற பெயர் வந்து வந்தது. இந்த நீலகிரி வரையாடுகள் இருக்காங்க இல்லையா, இவங்களை அரசு நம்ம வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தில் மிகவும் பாதுகாக்கப்பட வேண்டிய உயிராக வகைப்படுத்தி வச்சிருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் அரசு சார்பில் அக்டோபர் 7 நம் தமிழ்நாட்டோட மாநில விலங்கான நீலகிரி வரையாடுகள் தினமாக அனுசரிக்கப்பட்டு வருது. திரு ERC டேவிதார் அப்படிங்கிற ஆய்வாளர் அவர்கள் வரையாடுகள் தொடர்பாக நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்காங்க. அவங்களோட இந்த ஆராய்ச்சி பணியை சிறப்பு செய்யக்கூடிய விதமாகவும் வரையாடுகளை பாதுகாக்க வேண்டிய முக்கியத்துவத்தை உணர்த்தும் விதமாகவும் இந்த நாள் அனுசரிக்கப்பட்டு வருது. நம் தமிழ்நாட்டோட மாநில விலங்கான நீலகிரி வரையாடுகளை பாதுகாக்கவும் அவங்களோட வாழ்விடங்களை மேம்படுத்தவும் இந்தியாவிலேயே முதன்முறையாக தமிழக அரசோட வனத்துறை சார்பில் நீலகிரி வரையாடுகள் திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம் உருவாக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. சரி நேயர்களே, நம் தமிழ்நாட்டோட மாநில விலங்கான நீலகிரி வரையாடுகள் பற்றின குட்டி தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தபடியாக இப்போ நாம் வெள்ளோடு பறவைகள் சரணாலயத்தை பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் ஈரோடு மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த பறவைகள் சரணாலயம் ஈரோட்டில் இருந்து 12 கிலோமீட்டர் தொலைவிலையும் பெருந்துறையில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவிலையும் இருக்கக்கூடிய வடமுகம் வெள்ளோடு, அதாவது ஆங்கிலத்தில் வி வெள்ளோடு அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படிங்கிற கிராமத்தில் தான் இந்த வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் அமைஞ்சிருக்கு. சரி, இந்த வெள்ளோடு அப்படின்ற அந்த பெயர் வந்து எப்படி வந்தது அப்படின்னு எனக்கு சந்தேகமாக இருந்தது. சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊருக்கான பெயர் காரணத்தை தேடி பார்க்கும்போது அதுக்கான அந்த விளக்கம் ஒரு புத்தகத்தில் எனக்கு கிடைச்சது. நேயர்களே, இப்போது சாதாரணமாக நம்ம ஊரில் மழை பெய்யும்ல நேயர்களே, அப்படி மழை பெய்யும்போது ஊரில் இருக்கக்கூடிய கம்மா, குளம், ஏரி போன்ற இடங்கள்லாம் நீர் வழிஞ்சு ஓடும் இல்லையா? அந்த மாதிரி இந்த ஊரில் மழை பெய்யும்போது ஊரில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் இல்லை தண்ணி நிறைஞ்சு ஓடுமா? அப்படி ஓடும்போது தண்ணி தெளிஞ்சு அங்கே இருக்கக்கூடிய மண்ணோட கலந்து ஓடும். அப்படி தெளிஞ்சு மண்ணோட கலந்து ஓடும்போது நீரும் அங்குள்ள மண்ணோட நிறமும் ஒரு சேர கலந்து கொஞ்சம் வெண்ணிறமாக இருக்குமா? அதனால முன்னாடி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வெள்ளோடை அப்படின்னு இந்த ஊருக்கு பெயர் வச்சுருக்காங்களாம். அந்த பெயர் அதாவது வெள்ளோடை அப்படிங்கிறது காலப்போக்கில் மருவி வெள்ளோடு அப்படின்னு மாறிட்டதா அந்த புத்தகத்தில் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். நேயர்களே, ஈரோடு மாவட்டத்தில் வடமுகம் வெள்ளோடு அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலை தான் இந்த பறவைகள் சரணாலயமாக அமைஞ்சிருக்கு. இந்த நீர்நிலையை பெரிய குளம் ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த நீர்நிலையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள், அந்த நீர்நிலை, இது ரெண்டும் சேர்த்து பறவைகள் சரணாலயமாக அமைச்சிருக்காங்க. ஈரோடு மாவட்டத்தோட முக்கியமான சுற்றுலா தலமாகவும் இந்த வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் அமைஞ்சிருக்கு. நேயர்களே, சுமார் 77.185 ஹெக்டேர் பரப்பளவில் இருக்கக்கூடிய இந்த இடம் 2000 பறவைகள் சரணாலயமாக அரசால் அறிவிக்கப்பட்டது. பவானி ஆற்றுலேருந்து கால்வாய் மூலமாக வரக்கூடிய நீர் தான் இங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைக்கு முக்கியமான நீர் ஆதாரமாக இருக்குது. நேயர்களே, இந்த இடத்த பறவைகளின் சரணாலயம் அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் பறவைகளின் உய்விடம் அப்படின்னே சொல்லலாம். ஈரோட்டோட குட்டி வேடந்தாங்கல் அப்படின்னு இந்த வேடமுகம் வெள்ளோடு பறவைகள் சரணாலயத்தை பறவையிலாளர்கள் சொல்கிறாங்க. நேயர்களே, நாம் இதுக்கு முன்னாடி பறவைகள் சரணாலயங்கள் பற்றின பல்வேறு தகவல்களை பல்வேறு பகுதிகளில் தெரிஞ்சுட்டு வரோம். அந்த மாதிரி அந்த பல்வேறு பகுதிகளில் ராம்சார் ஒப்பந்தம் அப்படின்னு ஒரு பகுதியில் நாம் ஒரு சில தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது இந்த ராம்சார் ஒப்பந்தம் அப்படிங்கிறது உலக அளவில் ஈர நிலங்களை பாதுகாப்பதற்கு போடப்பட்ட ஒப்பந்தம் தான் இந்த ராம்சார் ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தப்படி உலக அளவில் நிறைய முக்கியத்துவம் வாய்ந்த ஈர நிலங்கள் இருக்குது. அந்த பட்டியலில் நம்ம வெள்ளோடு பறவைகள் சரணாலயமும் இருக்குது அப்படிங்கிறது இன்னொரு ஒரு சிறப்பான விஷயம். நேயர்களே, இந்த பறவைகள் சரணாலயத்துக்கு பெலிக்கான், கொசு உள்ளான், நாரை இன வகை பறவைகள் அதாவது மஞ்சள் மூக்கு நாரை, நத்தை குத்தி நாரை போன்ற பறவைகளும், கரண்டி வாயன், கூளைக்கடா, பெரிய நீர்க்காகம், சிறிய நீர்க்காகம், பாம்புத்தாரா, மீன் கொத்தி போன்ற பல்வேறு பறவைகள் வந்து இந்த சரணாலயத்துக்கு வலசைக்காக வந்துட்டு போகிறாங்க. நேயர்களே, கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 100 மேற்பட்ட பறவை இனங்கள் இங்கே வலசைக்காக வந்துட்டு போகிறதா பறவையாளர்கள் பதிவு செஞ்சுருக்காங்க. நேயர்களே, இந்த பறவைகள் சரணாலயத்தில் இங்கே நிறைய பறவைகள் வர்றாங்கன்னு நான் சொன்னேன்லையா நேயர்களே, அந்த பறவைகளை பற்றின விளக்கம், அந்த பறவைகளோட புகைப்படம், இது எல்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கிற மாதிரி வனத்துறை சார்பில் நிறைய தகவல் பலகைகள் வச்சுருக்காங்க. இந்த தகவல் பலகைகளில் அந்த பறவைகளை பற்றி நிறைய அற்புதமான விஷயங்களை எளிமையான வகையில் சொல்லியிருக்காங்க. நேயர்களே, அடுத்தபடியாக நாம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கரிக்கிளி பறவைகள் சரணாலயம் பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். நேயர்களே, சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் படாளம் கூட்ரோடு அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே இருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கரிக்கிளி பறவைகள் சரணாலயம் அமைந்திருக்கு. 1989 வருஷத்தில் இந்த பகுதி பறவைகள் சரணாலயமாக அறிவிக்கப்பட்டது. நேயர்களே, நாம் பகுதி 6ல் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அந்த வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயமும் இந்த கரிக்கிளி பறவைகள் சரணாலயமும் பக்கத்து பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்துக்கும் கரிக்கிளி பறவைகள் சரணாலயத்துக்கும் உள்ள தொலைவு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 10 கிலோமீட்டர் தான் வரும். நம்ம வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தை பற்றி பார்க்கும்போது அங்கே கடப்ப மரம், கருவேல மரங்கள் அதிகமாக இருந்ததா நான் உங்ககிட்ட அந்த பகுதி 6ல் சொல்லியிருந்தேன். அதுபோல தான் இந்த கரிக்கிளி பறவைகள் சரணாலயத்துலேயும் கடப்ப மரம், அப்புறம் கருவேல மரங்கள், அப்புறம் புங்க மரம், இந்த மாதிரி மரங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இங்கே வரக்கூடிய பறவைகள் தங்குறது ரொம்பவும் சுலபமாக இருக்குது. அதுபோல் நேயர்களே, நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் பறவைகள் சரணாலயங்கள் பற்றி பார்க்கும்போது சித்திரங்குடி அப்புறம் கஞ்சிரங்குளம் இந்த ரெண்டு பறவைகள் சரணாலயமும் பக்கத்து பக்கத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம். அதுபோல தான் நேயர்களே, இந்த வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயமும் கரிக்கிளி பறவைகள் சரணாலயமும் பக்கத்து பக்கத்தில் இருக்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய பறவைகள் அங்கே போகிறதும் கரிக்கிளியில் இருக்கக்கூடிய பறவைகள் வேடந்தாங்களுக்கு வர்றதும் ரொம்ப ஒரு வழக்கமான நிகழ்வாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ரெண்டு முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் பக்கத்து பக்கத்தில் இருக்கிறதுனால பறவைகளுக்கு தேவையான வாழ்விடம், அந்த கூடு கட்டுறதுக்கு தேவையான இடம், அப்புறம் உணவு தேவைகள். இந்த உணவு தேவைகள் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஏற்கனவே வேடந்தாங்கல் பற்றி பார்க்கும்போது அதை சுற்றி நிறைய குட்டி 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 நீர்நிலைகள் இருக்குது. அந்த நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நீர்வாழ் உயிரினங்கள் தான் இந்த பறவைகளுக்கு முக்கியமான உணவுப் பொருளாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி கரிக்கிளி வேடந்தாங்களுக்கு பக்கத்தில் குட்டி குட்டி நீர்நிலைகள் இருக்கிறதுனால இந்த கரிக்கிளி பறவைகள் சரணாலயத்துக்கு வரக்கூடிய பறவைகளுக்கும் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்துக்கு வரக்கூடிய பறவைகளுக்கும் உணவு தேவை அப்படின்றது எந்தவித சிரமமும் இல்லாமல் ரொம்பவும் சுலபமாகவே கிடைக்குது. நேயர்களே, இந்த கரிக்கிளி பறவைகள் சரணாலயத்தில் ஊசி வாழ்வாத்து, நீலச்சிறகி, அப்புறம் உள்ளான் வகை பறவைகள், அப்புறம் நீர்க்காகங்கள், பாம்புத்தாரா, அப்புறம் வெண்கொக்குகள், அப்புறம் உன்னிக்கொக்கு, மடையான், அப்புறம் இன்னும் நிறைய பல்வேறு பறவை இனங்கள் வந்து வலசைக்காக வர்றதா பறவையாளர்கள் பதிவு செஞ்சுருக்காங்க. நேயர்களே, நம்ம இப்போ கொஞ்சம் முன்னாடி ராம்சார் ஒப்பந்தம் அப்படின்னு ஒரு ஒப்பந்தத்தை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அந்த ராம்சார் ஒப்பந்தத்துப்படி அந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஈரநிலங்கள் பட்டியலில் நம்ம முன்னாடி பார்த்த வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் இருக்குது. அதே போல் இந்த கரிக்கிளி பறவைகள் சரணாலயமும் அந்த உலக அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த ஈரநிலங்கள் பட்டியல், அதாவது ராம்சார் தலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ராம்சார் தலங்களில் இந்த கரிக்கிளி பறவைகள் சரணாலயமும் இருக்குது அப்படின்றது இன்னொரு ஒரு சிறப்பு. நேயர்களே, இந்த ரெண்டு பறவைகள் சரணாலயத்துலேயும் நவம்பர் மாதத்துல இருந்து மார்ச் மாதம் வரை இங்கே பறவைகளை நம்ம அதிகமாக பார்க்கலாம். இந்த காலம்தான் இந்த பறவைகளுக்கான சீசன் காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நேயர்களே, வனத்துறையோட முன்னனுமதி பெற்று ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வெள்ளோடு பறவைகள் சரணாலயம், அப்புறம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கரிக்கிளி பறவைகள் சரணாலயம் போய் அங்கே இருக்கக்கூடிய பறவைகளை கண்டு ரசிங்க. நேயர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் மற்றொரு பறவைகள் சரணாலயத்தை பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். நேயர்களே, அதுவரையில் உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுகிறேன். பறவைகளை நேசிப்போம், பறவைகளை பாதுகாப்போம். நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரை வெள்ளோடு மற்றும் கருக்கிளி பறவைகள் சரணாலயங்கள் குறித்து பல்வேறு வகையான தகவல்களை நமக்கு வழங்கிய ராமநாதபுரம் தமிழ்நாடு வனம் வன உயிரின குற்ற கட்டுப்பாட்டு பிரிவு வனச்சரக அலுவலர் திரு துரைபாபு அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலன இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும் புதுகை FM 91.2 gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ திறந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.